இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Oh, oh, oh.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் இந்த அட்வென்டிஸ்ட் உலக வானொலியிலே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம், எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமீன். இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது, தேவனின் சட்டம் அல்லது தேவனின் நியாயப்பிரமாணம். இந்த உலகத்திலே நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் ஏன் நமக்கு கொடுத்தார் என்ற பல கேள்விகள் இருக்கின்றது. ஆனால் அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக, தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்ன, ஏன் நியாயப்பிரமாணம் நமக்கு முக்கியமானது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. நம்முடைய நாட்டை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், நாட்டின் சட்டம் என்று ஒன்று இருக்கின்றது. நம்முடைய நாட்டின் சட்டத்தின்படி பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் இங்கே சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றால் நம் நாட்டின் சட்டங்களை நாம் கை கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். குறிப்பாக சாலை விதிகள் இருக்கின்றன. ஏன் விபத்து தடுப்பதற்காக, மக்கள் சுதந்திரமாக பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக சாலை விதிகளை மதிப்போம், விபத்தினை தடுப்போம் என்ற வாசகத்தை நீங்கள் கண்டிருப்பீர்கள். ஆம், ஒரு நாட்டின் எந்த ஒரு காரியங்களும் நடைபெறக்கூடாது என்பதற்காகவும், விபத்துகள் நேரிடக்கூடாது என்பதற்காகவும் சாலை விதிகள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போலவே காவல் நிலையம் ஒன்றிலே இவ்வாசகத்தை கண்டேன், சட்டத்தை மதிக்கிறவர்களை நாங்களும் மதிப்போம் என்று. அப்படி என்றால் நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே சட்டங்கள் நம்முடைய நாட்டிலே இருக்கின்றது. ஒருவேளை சட்டம் இல்லை என்றால் யார் வேண்டுமானாலும், யாரை வேண்டுமானாலும், என்ன வேண்டுனாலும் செய்யலாம். யாருடைய பணத்தையும் யார் வேண்டுனாலும் எடுத்துக்கொள்ளலாம், யாரையும் ஏமாத்தலாம், யாரையும் கொலை செய்யலாம், யாரையும் என்ன காரியம் வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு காரியம் வந்துவிடும். ஆகையால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காகவே ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கின்றது. அதே போலவே நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சட்டங்கள் இருக்கின்றது. நாட்டின் நாம் சுதந்திரமாக வாழ சட்டங்கள் அவசியம். அவ்விதமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சுதந்திரமாக வாழ சட்டங்கள் அவசியம். அதற்காகவே தேவன் நமக்கு சட்டங்களை கொடுத்திருக்கிறார். இறைவனின் சட்டங்களுக்கு கீழ்ப்படியாத போது குற்றவாளிகள் ஆகிறோம், அதாவது பாவிகள் ஆகிறோம். அச்சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது ஆவிக்குரிய நிலையில் சுதந்திரமாக வாழுகின்றோம். ஆம், வேதாகமத்திலே சட்டங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சட்டங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. சங்கீதக்காரன் இவ்வனமாக சொல்கின்றார், சங்கீதம் 119:32, நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் பொழுது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். இங்கே வேதம் சொல்கின்றது, சங்கீதக்காரன் சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலே இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது அல்லது பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நான் உம்முடைய கற்பனைகளை பிடித்து கொண்டு அதன்படி நடப்பேன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். யாத்திராகமம் 1:22-25 நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே சுயதின பிரமாணமாகிய பூரண பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நமக்கு சுயதனம் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. தேவன் கொடுத்திருக்கும் பிரமாணங்கள் என்னென்ன என்பதை நாம் பார்க்கலாம். இயற்கை பிரமாணங்கள் இருக்கின்றது. அதாவது மிளகாய் பயிரிடும் விவசாயி அதன் பலனை பெறும் பொழுது தக்காளி பெற்றுக்கொள்வதில்லை, மிளகாய் தான் பெறுகிறான். இது இயற்கை. இரண்டாவது, சுகாதார பிரமாணம் இருக்கிறது. மனிதன் சரீர பிரகாரமாக சுகமுடன் வாழ்வதற்கு எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எதை குடிக்கலாம், எதை குடிக்கக்கூடாது என்று தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். உடல் நலத்திற்கேற்ற பழக்க வழக்கங்கள், பெண்களின் சரீர சுத்திகரிப்பு, இவை எல்லாம் சுகாதார பிரமாணங்கள் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கலாம். மூன்றாவது, மனசாட்சி பிரமாணம். நாம் தவறு செய்யும் பொழுது மனதிலே ஒரு போராட்டம் ஏற்படும். அதையும் மீறி தவறு செய்கிறோம், அப்போது மனசாட்சியே இல்லையா என்கிறார்கள் அல்லவா. இந்த பிரமாணம்தான் மனசாட்சி பிரமாணம். ரோமர் 2:14-15 நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினால் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்றும் அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றுக்கொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். ஆம், சில நேரங்களில் ஒருவேளை நியாயப்பிரமாணம் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் கற்பனைகள் தெரியாமல் இருந்தாலும் நாம் ஒரு தவறு செய்யும் பொழுது நம்முடைய மனசாட்சி நம்மிடத்திலே பேசக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 4வது ஆவிக்குரிய சன்மார்க்க பிரமாணம். மிக மிக முக்கியமான பிரமாணம் இது. நன்மையது தீமையது என்று நாம் அறிந்து கொள்ளவே சன்மார்க்க பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேவன் கொடுத்த 10 பிரமாணத்தை நாம் முன்னோர்கள் தங்கள் வீடுகளிலும் ஆலயங்களிலும் எழுதி வைத்து தங்கள் பிள்ளைகளுக்கு அதை கருத்தாய் போதித்தார்கள். இன்று அதை குறித்து எண்ணமின்றி பலர் நீர் விசாரமாக வாழ்கின்றார்கள். தேவன் கொடுத்த இந்த ஆவிக்குரிய சன்மார்க்க பிரமாணமாகிய 10 கற்பனை மிக மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். தேவன் கொடுத்த 10 பிரமாணத்தின் தன்மைகள் என்ன என்பதை பார்க்கலாம். சங்கீதம் 19:7 நாம் வாசிக்கும் பொழுது அது தேவனுடைய வேதம் குறவற்றது என்று சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். அதாவது தேவனுடைய வேதம் குறைவற்றது. அப்படி என்றால் தேவனுடைய கற்பனைகள் குறைவற்றது. அதை ஒரு மனிதன் கை கொள்ளும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் பரிபூர்ணம் அடைகிறான் என்று சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. ரோமர் 7:12 வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. அப்படி என்றால் அந்த நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி, அதாவது 10 கற்பனையின்படி ஒரு மனிதன் நடக்கும் பொழுது அவன் பரிசுத்தம் உள்ளவனாக மாறுகிறான் என்பதை நமக்கு முன்பாக காண்பிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 3வது ரோமர் 7:12 வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் நீதியானது. அநீதியை அது சொல்லித்தராது, நீதியை சொல்லித்தரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கலாம். அதே வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தேவனுடைய நியாயப்பிரமாணம் நன்மையானது. ஒரு மனுஷனுக்கு நன்மை எது தீமை எது என்று நாம் கேட்போம் என்றால் நியாயப்பிரமாணம் இது நன்மை, இதை நீங்கள் செய்யுங்கள் என்று நியாயப்பிரமாணம் தெளிவாக சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதுக்கடுத்து தேவனுடைய நியாயப்பிரமாணம் நித்தியமானது. சங்கீதம் 111:7-8 வசனங்களில் இதை பார்க்கலாம். தேவனுடைய நியாயப்பிரமாணம் நித்தியமானது, அது ஒருபோதும் அழிந்து போகாது. இந்த உலகம் நியாயப்பிரமாணத்தை வைத்துதான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏதோ ஒரு இடத்தில் ஒருவர் யாராவது ஒருவர் அந்த நாட்டின் சட்டத்தை மீறி விடுவார்கள் என்றால் அங்கே மிகப்பெரிய ஒரு கலவரம் உருவாகுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் தேவனுடைய நியாயப்பிரமாணம் நித்தியமானது என்று வேதாகமும் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ரோமர் 7:7 வாசிக்கும் பொழுது தேவனுடைய நியாயப்பிரமாணம் பாவம் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதின் வாயிலாக நாம் பாவம் செய்ய போவதில்லை, அதற்கு பதிலாக நீதியை செய்ய போகிறோம். அதுக்கடுத்து நெகேமியா 9:12 வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிரமாணம் உண்மையானது. தேவனுடைய பிரமாணம் உண்மையானது. இந்த உண்மையான பிரமாணத்தை நாம் கை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் அநேக நேரங்களில் இந்த 10 கற்பனைகளை நாம் கை கொள்வது கிடையாது. 10 கற்பனைகளை நான் ஏன் கை கொள்ள வேண்டும், தேவன் கொடுத்த இந்த நியாய பிரமாணங்களை நான் ஏன் கை கொள்ள வேண்டும் என்று அநேக நேரங்களில் நாம் கேள்வி கேட்கக்கூடிய கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறோம். சற்று சிந்தித்து பாருங்கள், ஒருவேளை கற்பனைகள் இல்லை என்றால் என்னவாக இருக்கும் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஒருமுறை ஒரு போதகர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். அவர் என்ன பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார் என்று பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணம் ஒளிந்து போய்விட்டது, 10 கற்பனைகளை ஒளிந்து போய்விட்டது, அது சிலுவையிலே கர்த்தர் அதை அறைந்தார் என்று அவர் பிரசங்கம் செய்து கொண்டு இருந்தார். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதர் அந்த பிரசங்கம் முடிந்த உடனே ஒரு வாலிபன் வேகமாக ஓடி வந்து அந்த போதகரிடம் இருந்த அவர் வைத்திருந்த பண பரிசை எடுத்துக்கொண்டு ஓடி சென்று விட்டான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அந்த போதகர், ஒரு திருடன் என்னுடைய பணத்தை எடுத்து சென்று கொண்டிருக்கிறான், யாராவது காப்பாற்றுங்கள், வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த போதகர் அருகில் இருந்த இன்னொரு போதகர் சொல்கிறார், நீங்கள் தானே பிரசங்கம் செய்தீர்கள், கற்பனை தேவையில்லை, விதிமுறைகள் தேவையில்லை என்று. அதனால்தான் அவர் அந்த பண பையை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள், ஒருவேளை 10 கற்பனைகள் இல்லை என்றால் என்னவாகும் என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். தேவனை அதை தமது சொந்த விரலினால் எழுதி கொடுத்தார் என்று நாம் யாத்திராகமத்திலே பார்க்கலாம். யாத்திராகம் 38:18, சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகையாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். இங்கே நாம் பார்க்கலாம், இந்த 10 கற்பனைகளை எழுதி கொடுத்தவர் தன்னுடைய சொந்த விரலினால் எழுதி கொடுத்தவர் யார் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் வேதாகமத்தில் மற்ற காரியங்கள்லாம் அவர் எழுதவில்லையா என்றால், மற்ற வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு தேவ மனிதர்கள் எழுதினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் இந்த பகுதி தேவனே தம்முடைய விரலினால் எழுதி மோசையுடைய கையிலே 2 பலகையாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த கற்பனை எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, உபாகமம் 5:22 நாம் பார்க்கலாம். இந்த வார்த்தைகளே, கர்த்தர் மலையிலே அக்னியிலும் மேகத்திலும் கரிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லோரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார், அவைகளோடும் ஒன்றும் கூட்டாமல் அவைகளை 2 கற்பலைகளை எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். இங்கே நாம் பார்க்கலாம், மோசே ஜனங்களோடு கூட சொல்லும் பொழுது இந்த கற்பனையிலிருந்து தேவன் ஒன்றும் கூட்டவில்லை, அவர் எழுதி இந்த 2 பலகைகளை கொடுத்தார் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். மேலுமாக உபாகமம் 10:4 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மலையில் அக்கினி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பலகைகளும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார், இயேசுவே எழுதி கொடுத்தார் என்று நாம் நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில இந்த 10 கற்பனை ஏன் முக்கியமானது என்று பார்க்கும் பொழுது, இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய 10 கற்பனையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கலாம். இந்த 10 கற்பனையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஏற்றதாக இருக்கின்றது. நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை இந்த 10 கற்பனைகள் நமக்கு சொல்லித்தரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நெகேமியா 9:12-13 வாசிக்கலாம். நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினீர். நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்தில் இருந்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பலைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். இங்கே நெகேமியா புத்தகத்திலே நெகேமியா சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கலாம். என்ன சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் நீர் இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அவர்களை பாதுகாத்து அவர்களை வழிநடத்தினீர். அவருடைய எல்லா ஆபத்திலிருந்தும் அவர்களை விலக்கி நீர் காப்பாற்றினீர். அது மாத்திரமல்ல, உம்முடைய கைகளினால் எழுத்து நீர் கொடுத்த இந்த கற்பனைகளை நீர் அவர்களுக்கு கொடுத்தீர் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கற்பனை எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இங்கே நெகேமியா புத்தகத்திலே சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நீர் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தது போல, கற்பனையை கொண்டு அவர்களை பாதுகாத்தது போல, எங்களையும் நீர் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த 10 கற்பனைகளை நாம் கை கொள்கின்றோமா என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு காரியத்தில் இருக்கிறோம். 1 Corinthians 10:1-4 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். நான் ஒரு சில காரியங்களை சொல்கின்றேன். நம்முடைய புதாக்கள் எல்லோரும் அவர்களோடு கூட சென்று ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. இஸ்ரவேலரோடு பயணம் செய்தவர் கிறிஸ்துவே என்பது தெரிகிறது. எனவே அவர்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்தவரும் கிறிஸ்துவே என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆம் பிரியமானவர்களே, இந்த 10 கற்பனையை அவர்களுக்கு தந்து அவர்கள் தேவனுடைய பக்கத்திலே நடக்க வேண்டும் என்பதை தேவன் மிக மிக விரும்பியவராக இருந்தார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் அநேக நேரங்களில் இந்த கற்பனையின்படி நடக்க நமக்கு மனதில்லாமல் இருக்கிறது, கற்பனையை பின்பற்ற மனதில்லாமல் இருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்றால், இந்த 10 கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஒரு சிலர் சொல்லலாம், இந்த கற்பனை உடைந்து போய்விட்டதே, இந்த கற்பனை தேவையில்லையே என்று சொல்லலாம். சற்று சிந்தித்து பாருங்களேன், ஒருவேளை தேவனுடைய கற்பனை இல்லை என்றால் இன்று இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும், அல்லது கிறிஸ்துவ உலகம் எப்படி இருந்திருக்கும், அல்லது மனிதர்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? யார் வேண்டுனாலும் யாரிடம் கூட விபச்சாரம் செய்யலாம், யார் வேண்டுனாலும் யாரிடம் கூட களவு செய்யலாம், யார் வேண்டுனாலும் யாரை வேண்டுனாலும் ஏமாத்தலாம், பொய் சாட்சி சொல்லலாம் என்ற அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். பெற்றோர்களுக்கு கொலை செய்யலாம், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகலாம். ஆகையால் தான் இந்த 10 கற்பனை நமக்கு நன்மையானதை தான் போதித்திருக்கிறது. உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி என்று சொல்கிறது, பிறரை நேசி என்று சொல்கிறது, யாருடைய மனைவியை நீ இச்சிக்காதே என்று சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படி என்று சொல்கிறது. அப்படி என்றால் இந்த கற்பனை நன்மையான கற்பனை தானே? இப்படிப்பட்ட கற்பனை எப்படி ஒளிந்து போயிருக்க முடியும்? ஒருவேளை அது இல்லை என்றால் இன்று இந்த கிறிஸ்துவ சமுதாயம் எப்படி இருக்கும் என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகையால் நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய கற்பனையின்படி நடக்கிறோமா, அல்லது தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிறோமா? தேவன் இந்த 10 கற்பனையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஏன் கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கற்பனையை மீறி நடந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக கற்பனை இல்லையா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அதற்கு முன்பதாகவும் கற்பனை இருந்தது. ஆனால் அந்த கற்பனையுடைய இருதயத்திலே தேவன் எழுதி வைத்திருந்தார். நோவாவுடைய காலத்திலே நோவா மாத்திரம் நீதிமானாய் இருந்தார், பிறர் எல்லாம் பாவம் செய்தார்கள். எப்படி என்று பார்க்கும் பொழுது, கற்பனை இருதயத்தில் எழுதப்பட்டு இருந்தது. அதனால் தான் நோவா சன்மார்க்கனாய் நீதிமானாய் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டவனாக வாழ முடிந்தது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்த நிமித்தமாக அவர்கள் கற்பனைகளை முழுவதுமாக மறந்து போய் விட்டார்கள். ஆகையால் தான் தேவன் சீனாய் மலையிலே கற்பனையை தம்முடைய விரலினால் எழுதி மோசையிடம் கொடுத்திருக்கிறார். அது மிக மிக முக்கியமானது. இன்று நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டுமா, இன்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, இந்த 10 கற்பனைகளை கை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த 10 கற்பனையின் வாயிலாக எங்களோடு கூட பேசினதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் தகப்பனே, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்கின்றது. அவ்வளமாக உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போகும். தகப்பனே, நாங்கள் பிறருக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாய் மாறிவிடுவோம். அப்படி இல்லாதபடி உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாருங்க, எங்களை நடத்துங்க. இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibleatawr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 4 11037 மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள்.
வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.